நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை உயிர்ப்பிக்கிறவர், எங்களை ஆட்டி தேற்றுகிறவர், எங்களை கட்டுகிறவர், எங்களை கண்டித்து உணர்த்துகிறவர், எங்களை நடத்தி செல்லுகிறவர் நீங்கள் அல்லவா ஆண்டவரே? நீங்கள் அல்லவா ஆண்டவரே? வாருங்கப்பா, நீங்க வாங்கப்பா, சபைக்குள்ள வாங்க ஆண்டவரே, சபையை நடத்துங்கப்பா, சபையில உலாவி வாங்க. சபை உம்முடையது, மகிமை உம்முடையது, கனம் உம்முடையது, நாங்கள் உம்முடையவைகள். எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுமாவியானவரே, எங்களை நடத்துமாவியானவரே, எங்களை நடத்துமாவியானவரே, எங்களை நடத்துமாவியானவரே. வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா எம்மை நிறைத்தே ஆளுகை செய்யும். நான் இருக்கிறவராயிருக்கிறேன். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்து மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்து மூடுதே. தேவனின் மகிமை
நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழிநடத்தல் பலமா எங்களோடு இருப்பதாக. எங்களை விட்டு கட்டிக்கிறோமப்பா, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவர், நீரங்களை நடத்துவீராக, நீரங்களை நடத்துவீராகப்பா. உம்முடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்க நசிரினா இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறார், அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வருஷம் ஆவியானவரின் அருள்மாரியின் ஆண்டு என்று நாம் வைத்திருக்கிறபடியினாலே கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து சில காரியங்கள் இந்த நாளிலே பார்க்கலாம் நான் விரும்பினேன். பல காரியங்களை பேச விரும்பினாலும் இந்த வருஷத்துக்குள்ளே போகிற பொழுது எங்களை நடத்துகிறவரும் தேவனுக்கு நேராக சரியான வழியிலே கொண்டு செல்லுகிற அவரை குறித்து நாம் பேச வேண்டும் அல்லவா என்று சொல்லி தேவ ஆவியானவரை குறித்து சில காரியங்களை நான் பேச கர்த்தருக்குள்ளே விருப்பம் கொண்டேன். தேவ ஆவியானவரை எப்படி நாம் வரவைக்க முடியும்? தேவ ஆவியானவரே வாரம் என்று சொல்லிவிட்டால் அவர் வந்து விடுவாரா? தேவ ஆவியானவர் எப்படி நமக்குள்ளே வந்து நம்மளை சுட்டி அல்லாவிட்டா நமக்குள்ளே உலாவி எங்களை தேவனுக்கு நேராக வழிநடத்த முடியும்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நாம் தேவ ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிற காரியங்கள் பல. அவர் தேற்றுற பாலன், அவர் நம்மளை நடத்துகிற தேவன், அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர், அவர் பிள்ளைகள் செய்கிற பொழுது சரியை செய்கிற பொழுது சரியா புளியாண்டு சொல்லி நம்முடைய இருதயத்திலே நமக்குள்ளே இருந்து சரியான வழியிலே நடத்துகிறவர் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசுக்கிறது சொன்னார், நான் போகிறது நல்லது, அப்பொழுதுதானப்பா தேவாவியானவர் வருவார், அதனால எங்களை போக விடுங்க என்று மாதிரி அவர் பேசினார் அல்லவா. அவர் யார், எப்படிப்பட்டவர்? அல்லாவிட்டால் அவரை நாம் எப்படி வரவைக்க முடியும்? எல்லாரும் அவரை பெற்றுக் கொள்ளலாமா? எல்லாரும் பேசுகிற பொழுது அவர் வந்து விடுவாரா? எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தாராளமாக வேதத்திலே ஏராளமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் சில காரியங்களை நான் பார்த்து கர்த்தருக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். திருப்பி கண்ணுங்கள், அப்போஸ்தலர் 2:1 இருந்து வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:1 இருந்து
பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச
தொடங்கினார்கள். 1 திருப்பி வாசியுங்கள்.
பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது,
பெந்தகோஸ்தே என்கிற ஒரு நாள் வந்த பொழுது
அவர்கள் எல்லாரும்
ஒருமனப்பட்டு பாருங்க, பெந்தகோஸ்தே நாள் என்பது பரிசுத்தாவியானவர் வந்ததின் பிற்பாடு வந்தது ஒன்று அல்ல. பரிசுத்தாவியானவர் வருவதற்கு முன்பதாகவே அந்த நாள் இருந்தது. அந்த நாளிலே அவர்கள் கூடியிருந்தார்கள். அந்த நாள்ல எப்படி கூடியிருந்தார்கள்? திருப்பி வாசிங்க அதை. பெந்தகோஸ்தே நாள்
வந்தபோது அவர்கள் எல்லாரும்
ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்து வந்திருந்தார்கள்? ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். சேர்ந்து வருவதற்கும் ஒருமனப்பட்டு வருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சேர்ந்து பல கூட்டங்கள் நடக்கிறது, அங்கே ஒருமனம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவ ஜனங்களாகிய நாம் சேர்ந்து வருகிறது மாத்திரமல்ல, ஒருமனப்பட்டு வருகிற பொழுது மாத்திரமே தேவ ஆவியானவர் வருவார் என்பது இந்த 1 புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற பொழுது உறுதிப்பட்ட வாட்டி என்னவென்று சொல்லி சொன்னால், நாம் சேர்ந்து வருகிறதுல பிரயோசனம் இல்ல, ஒருமனப்பட்டு வருகிறதுலே தான் தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறார் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? கடந்த வருஷத்திலே நாம் எப்படி வந்தோம் என்பதை குறித்து நான் பேசவில்லை. இந்த வருஷத்திலே நாம் சேர்ந்து வர விரும்புகிறோமா, அல்லாவிட்டால் ஒருமனப்பட்டு வர விரும்புகிறோமா என்பது தேவனுக்கு முன்பாக பெரிய கேள்வியாகும். ஏனென்று சொல்லிச்சுனால் இது கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆண்டு. அதனாலே நீ சேர்ந்து வருகிறதிலே, நான் சேர்ந்து வருகிறதிலே பிரயோசனம் அல்ல. ஆனால் ஒருமனப்பட்டு வருகிற பொழுது தேவ ஆவியானவர் இந்த வருஷத்திலே அளவில்லாமல் நம்மத்திலே பொழுந்தருள்வார் என்பதிலே வித்தியாசமோ சந்தேகமோ கிடையாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் அல்லாவிட்டால் நான் ஒருமனமாக வராமல் தேவ ஆவியானவர் வரவில்லை என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. அது தவறானவைகள். நான் ஒருமனத்தோடு வராமல் நாம் ஆராதனைக்கு வரலாம், நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கின்ற ஓடி வரலாம், ஆனால் ஒருமனம் என்பது எனக்குள்ளே இருக்க வேண்டியது ஒன்றாகும். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க.
பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள்.
ஒருமனப்பட்டது ஒன்று, இரண்டாவது ஒரு இடத்துக்கு வந்தாங்க பாருங்க, ஒரு இடத்துக்கு வந்தாங்க பாருங்க. அங்கதான் இங்க பாத்தீங்கன்னா அநேகர் சபை கூடிபடுறதில்லை, சிலர் விட்டுகிறது போல நீங்க விட்டுடாதீங்கப்பா. இந்த வருஷத்துல விட்டுடாதீங்க. இந்த முதல் ஆராதனையில் முடிவனுங்க, முதல்ல அதுக்கு ஆராதனைக்கு நான் போகணும், எப்பொழுது நான் போகணும், எந்த நேரத்திலையும் நான் போகணும். ஒரு சிலர் விட்டுகிறது போல நீ விட்டுறாத, ஒரு சிலர் விட்டுவிடுது. அதனால சேர்ந்து வாங்க, ஒரு மனத்தோடு வாங்க, அப்பொழுதுதான் தேவ ஆவியானவரை நாம் சபைக்குள்ளே நிறுத்த முடியும், அப்பொழுதுதான் தேவ ஆவியானவர் சபையிலே உலாவி வர முடியும். வழங்குறதா, வழங்குறதா? தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி.
நான் சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒருமனம் இல்லாமல் அவர்கள் அன்றைக்கு கூடி இருந்திருந்தால், பெந்தகோஸ்தே என்ற ஒரு நாள், அல்லாவிட்டால் பரிசுத்தாவியானவர் வந்த ஒரு நாள் உண்டாகி இருக்குமா? எனக்கு தெரியாது. ஒருமனம் கூடி வந்திருக்கலாம், எல்லாரும் கூடி வந்திருக்கலாம், ஆனால் ஒருமனம் இல்லாமல் வந்திருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு இந்த விதத்திலே இறங்கி அக்னிமயமான நாவுகளோடு பலத்த காற்றோடு இறங்கி அவர்கள் நவமான பாஷைகளை பேசி இந்த ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பார்களா? அல்லாவிட்டால் சபை பெற்றிருக்குமா? தெரியாது. தொடர்ந்து வாசியுங்கள்.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம்
உண்டாகி
அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு
நிரப்பிட்டு
அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
ஒவ்வொருவர் மேலையும் வந்து அமர்ந்ததப்ப யார் மேல தெரியுமா? இந்த ஒருமனப்பட்டு இருந்தாங்க பாருங்க, ஒருமனத்தோடு சேர்ந்து சபைக்கு வந்தாங்க பாருங்க, அவங்க மேல என்ன வந்து இறங்கிட்டு தெரியுமா? என்ன வந்து அக்னி மயமான நாவுகள் வந்தவங்க மேல இறங்கினது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிங்க,
அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு
அவர்கள் எல்லாரும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டாங்க பாருங்க. வாசிங்க,
ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே
கொடுத்த வரங்கள் எல்லாம்
வெவ்வேறு பாதங்களிலே பேச தொடங்கினார்கள்.
எப்பொழுது கிரியை செய்துட்டு ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்து சேர்ந்து இருந்த பொழுது தேவன் அவர்களுக்கு என்று கொடுத்த வரங்கள் இருக்கு பாருங்க. அதெல்லாம் சடக்கு 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 வெடிச்சு அங்கங்கே கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம் பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இறங்குகிற பொழுது, பலமாக அவனுக்குள்ள இறங்கி வருகிற பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது? சில மாற்றங்கள் உருவாகிறது பாருங்க. அவனுக்குள்ள இருந்த வரங்கள் என்ன செய்கிறது தெரியுமா? இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு? அவனுக்குள்ளதான் இருந்தது. ஆனா வெடிக்க 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 தொடங்கிச்சு பாருங்க. எப்ப தெரியுமா? தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே வருகிற பொழுது. நீயும் நானும் ஒருமனம் இல்லாமல் வந்து தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது என்பது லேசான காரியம் கிடையாது. ஒருவேளை நாம் நனைந்து கொள்ளலாம், ஆனால் பிரசன்னத்தை தேவ ஆவியானவரை அனுபவிக்க முடியாது. ஒரு மனம் என்பது கிறிஸ்தவத்தின் அடிப்படையான ஒரு சத்தியமாகும். அது இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அது இல்லாமல் ஊழியம் செய்யலாம், அது இல்லாமல் தன காரியங்களை செய்யலாம், ஆனா அது இல்லாமல் தேவனோடு பேச முடியாது. திருப்பி வாசிங்க, அந்த முதல் வசனத்திலிருந்து வாசிங்க.
பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம்
உண்டாகிச்சு.
அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிச்சு.
வீடு அசைத இல்லையோ, நீயும் நானும் இந்த வருஷத்திலே அசையணும் பாருங்க. நீ இருக்கிற இடம் இந்த கட்டிடம் அசைத இல்லையோ, உன் வாழ்க்கை அசையணும் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க.
அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு.
ஐயா, இந்த வருஷத்துல அக்னிமயமான நாவுகளோடு வருகிற நவமான பாஷைகளை நீ பேசணும், அளவில்லாமல் பேசணும், விடுதலையோடு பேசணும். வாசிங்க. தொடர்ந்து
அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச
தொடங்கினார்கள். அவர்களுக்கு கொடுத்ததை ஒழிய வேற யாரும் கொடுப்பது கிடையாது. ஆவியானவரை கொடுக்கிறதை யாரும் எடுத்து விடவும் முடியாது. அந்த கடைசி வசனத்தை வாசித்து முடிங்க.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள்.
இப்படியே நாலாவது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. 4:31
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
திருப்பி வாசிங்க.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
தேவ வசனத்தை தைரியமாய் பேசினாங்க. யார் தெரியுமா? இந்த கூடி இருந்தாங்க பாருங்க, ஒருமனப்பட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் வந்தவுடனே தேவனுடைய வார்த்தை குறித்தொரு ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள உண்டாச்சு பாருங்க. அவங்க தைரியமாய் தேவ வசனத்தை பிரசங்கித்தாங்களாம், சொன்னாங்களாம், பேசினாங்களாம் பாருங்க. அடுத்து ஏசாயா 6வது அதிகாரம். அந்த வசனத்தை எனக்கு விடுறதுக்கு விருப்பமே இல்லை, என்னாலும் வாசித்து விடுங்க. ஏசாயா 6வது அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க.
அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராவின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த புரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமன் நீங்கி உன் பாவன் நிவித்தியானது என்றான்.
ஏசாயா தீர்க்கதரிசி கதறுகிற ஒரு வேளையிலே அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய வாயினிலே ஒரு அக்கினி தழல். இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர்கள் மேலே அக்கினிமயமான நாவுகள் இறங்கினதா, அங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அக்கினி தழலை எடுத்து அவன் வாயில வைத்த பொழுது அவனோட வாழ்க்கை மாறிட்டுன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். பாருங்க, இந்த வருஷத்திலே கர்த்தருடைய ஆவியானவருடைய இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான மாற்றத்தை தேவ ஆவியானவர் உண்டு பண்ண வேண்டும், கொண்டு வர வேண்டும். தேவ ஆவியான நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் பாருங்க. ஆனா அந்த தேவ மனுஷன் சொல்றான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே. நான் சொல்லட்டுமா? நீ எப்பொழுது தேவனுக்கு முன்பாக இந்த வருஷத்திலே ஆண்டவரே என்னை மன்னியும் வேண்டி சொல்லி நிக்கிறியோ, அப்பொழுது தேவ ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி உன்னை வழிநடத்துவார், உன்னை இறங்கி வழிநடத்துவார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 10:44 வாசிங்கள். அப்போஸ்தலர் 10:44 சீக்கிரம் வாசிங்க, கதிகதியா வாசிங்க.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
தொடர்ந்து வாசிங்க.
அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவியின் பரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள்.
ஓகே, 44 திருப்பி இருக்க வாசிங்க.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார்.
முதலாவது ஒருமனப்பட்டு சேர்ந்து வருகிற பொழுது தேவாவியானவர் வருகிறார். இரண்டாவது தேவனுடைய வசனத்தை கேட்கிற பொழுது தேவாவியானவர் எப்ப இறங்கிறார் தெரியுமா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும்
அப்படியானால் கேட்காமலும் இருந்திருக்கலாம். அதுல இன்னும் அருமையா எழுதிருக்கலாம் இல்லையா? யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்தா இன்னும் அருமையா இருக்கு. ஏண்டா வந்தவங்க எல்லாரும் மேலும் இறங்கி இருக்கலாம்னு சொல்ல, வசனத்தை என்ன செய்தவங்க மேல? கேட்டவங்க மேல. அப்படியானா வசனம் பிரசங்கிக்கிற பொழுது கேட்காதவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தமே. ஒரு சிலர் நித்திரை கொண்டு கொண்டிருப்பார்கள், ஒரு சிலர் ஏதாவது ஒரு காரியத்தை யோசித்துக் கொண்டிருப்பார்கள், இன்னும் ஒருவர் மற்றவர்களை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பார்கள். வசனத்தை கேட்பதில்லை. தேவனுடைய வசனத்தை கேளுங்க இந்த வருஷத்துல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தேவ ஆவியானவர் அப்பதான் இறங்குவார், நம் மீது இறங்குவார். பாருங்க, தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவர் மீதும் தேவ ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா தேவ ஆவியானுடைய வசனத்துக்கு கேளுங்க. கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்தது கவனித்து கேளுங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஒன்றுமே இல்லாவிட்டா உனக்கு திண்டாட்டம் தான்.
அடுத்தது வசனம் பிரசங்கிக்கப்படுகிற விதத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
நீ இருக்கிற அநேகர் வந்து நாம் இருக்கிற சூழ்நிலையை வைத்து வசனத்தை ஏற்றுக்கொள்வது அது தவறாகும்.
நான் இருக்கிற நிலைமைக்கு தக்கதாக வசனத்தை சரிப்படுத்திக் கொள்வது தவறாகும். பிரசங்கிக்கப்படுகிற விதத்தில் வசனத்தை ஏற்றுக்கொள், அப்பொழுது தேவ ஆவியானவர் உன்னை நிரப்புவார்.
கடந்த வருஷத்தை விட்டுருங்க, அது முடிந்தவைகளே. அதை என்னாலும் முன்னாலும் மாற்ற முடியாது, அதை எனி ஒர்க்கா ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ஆனா இந்த வருஷம் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆண்டு. இந்த வருஷத்திலே ஆவியானவருடைய வழிநடத்தல் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அல்லாஹ்வுடைய சபைக்குள்ள இரட்டிப்பான விதத்தில் இருக்க வேண்டும்.
ஒரு சிலர் மனிதர்கள் வழிநடத்தப்படுவார்கள், ஒரு சிலர் அரசாங்கம் வழிநடத்தப்படுவார்கள், ஒரு சிலர் நண்பர்கள் வழிநடத்தப்படுவார்கள், ஒரு சிலர் சொந்தங்கள் பந்தங்கள் வழிநடத்தப்படுவார்கள். ஆனா நீயோ இந்த வருஷத்திலே தேவ ஆவியானவர் உன்னை நடத்தவிடு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, கீழ்ப்படி. ஆதியாகமத்தில் இருந்து கீழ்ப்படிதல் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. ஆதியாகமத்தில் இருந்து இந்த வரைக்கும் அந்த பிரசங்கம் தேவையில்லை, கீழ்ப்படியே என்று சொல்ற அந்த பிரசங்கம் தேவையில்லைன்னு சொல்லி மூட முடியாது. அண்டு தொடங்கி இந்த வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிற
தேவ வசனத்தை கவனித்து கேளுங்கப்பா, கவனித்து கேளுங்க. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? தேவ ஆவியானவர் உன்னையும் என்னையும் நிறைக்கணும்.
2 4:5 சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக 13-14 வாசிங்க.
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகளை தாளங்களை கீத வாசியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர் ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு,
கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பித்தது. அவர்கள் நிற்க கூடாதபடிக்கு மேகம் ஆலயத்தை மூடித்தது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த 13 வசனத்தை திருப்பி வாசிங்க. இருக்கா,
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி,
அவர்கள் எல்லாரும் ஒருமித்து பூரிகைகளை ஊதினார்கள். 2
ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள்.
ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடினார்கள். சில வேளைகள்ல சில ஆராதனைகள்ல விசுவாசிகளை பார்த்தா நமக்கு யோசனையாக இருக்கும், இவர் கதைக்கிற அளவுக்கு துதித்தால் அருமையாக இருக்குமே, அருமையாக இருக்குமே. ஏன் தெரியுமா? அப்பதான் தேவாபியானவரை கொண்டுற முடியும். அப்பதான் தேவாபியானவர் அந்த வசனத்தை திருப்பி முதல்ல இருந்து வாசிங்க.
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி
ஊதி
ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள்.
பாடினார்கள்
ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும்
புறப்படுகையில்
பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை
தொனிக்க பண்ணி
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று
பாடுங்கயா. இந்த வருஷத்துல எப்படி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது பாடுயா. ஒவ்வொரு நாளும் பாடு, ஒவ்வொரு ஆராதனையிலையும் பாடு. தொடர்ந்து வாசி.
அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது.
அப்படி ஸ்தோத்தரிக்கிற பொழுது நடந்தது என்ன தெரியுமா? ஸ்தோத்தரிக்கிற பொழுது என்ன? கர்த்தருடைய வீடு. அந்த வாசிங்க, கர்த்தருடைய
வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது.
மேகத்தினால் நிறைக்கப்பட்டது. ஐயா, நீ ஆராதிக்கிற பொழுது அல்லாவிட்டால் ஆராதனை நடக்கிற பொழுது நீ என்னத்தினால நிறைக்கப்பட்டிருக்கிறாய்? அல்லாவிட்ட நாம் என்னத்தை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம்? சில பேரை பார்த்தால் பல வருஷம் பல கிலோமீட்டருக்கு அங்காலி நிக்கிறது போல நிற்பார்கள். ஆனால் ஆராதனை நல்லா இருக்கும், ஆராதனை இன்பமா இருக்கும். ஒடியாத மனமும் உடையும் போல நாம யோசிச்சு கொண்டிருப்போம், அங்கு ஒன்று நின்று நித்திரை கொண்டு இருக்கு. ஆனால் இந்த வருஷத்திலே தேவ ஆவியானவர் உன்னை நிறைக்கணுமா? சபையை நிறைக்கணுமா? சபையை இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த படிக்கு கொண்டு போக வேண்டுமா? நீ தேவனை ஸ்தோத்தரி, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லு.
ஒரு வேலையும் இல்லாம இந்த வருஷம் இப்படிப்பட்ட ஆண்டு சொல்லி போடல.
தேவன் அடுத்த வசனத்தை வாசிங்க.
அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிட்டு.
ஐயா, ஒரு ஊழியம் செய்யக்கூடாம இருக்குன்னு சொல்லி சொன்னா அது மேகத்தின் நிமித்தமாக மாத்திரமே இருக்கணும்.
நான் ஊழியத்தை செய்ய முடியல சொல்லி நான் நிக்கணும்னு சொல்லிச்சுனா அது தேவனுடைய மேகத்தினூடாக மாத்திரம். ஊழியமும் செய்ய முடியாமல் இருக்குமா? இங்க பார்த்தா தேவனுடைய மேகம் இறங்கின பொழுது அவங்களால முடியல பாருங்க. தேவ பிரசன்னத்தை இதுவரைக்கும் அப்படி கண்டாங்களோ எனக்கு தெரியல. ஆசாரியர்கள் அவங்க எல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க முடியல ஆண்டவரே. மேகம் விழனாலும் மேல நின்றதான் பார்த்திருக்கிறோம், ஆனா இப்பொழுது இறங்கி வந்துட்டு எங்க ஆலயத்துக்குள்ள வந்துட்டயா? ஏன் தெரியுமா? எல்லாரும் துதித்தாங்க, துதி 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 என்று துதித்தாங்க. பிசாச போட்டு மிதி மிதி என்று அவங்க மிதிச்சாங்க பாருங்க. அதனால என்ன நடந்தது? மேகம் இறங்கி வந்தது, மேகம் இறங்கி வந்தது. பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க தெரியுமா? அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் அவங்க ஜெயிலுக்குள்ள இருந்த பொழுது செய்த காரியம் என்ன தெரியுமா? பாட்டி துதிச்சாங்க. ஏன் துதிச்சாங்க ஐயா? அவனுக்கு கவலை இல்லையா? அவனுக்கு கஷ்டம் இல்லையா? அவனுக்கு துன்பம் இல்லையா? அவன் ஊழியத்துல வேதனைப்பட்டு போயிருக்கிறான். ஏன் அவங்க பாடுறாங்க 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 பாடுறாங்க, ஒன்றும் கவலை இல்லை. அடுத்த நாள் கவலையே கிடையாது பாரு. பாடுறாங்க, அவங்க என்ன நினைச்சு பாடினாங்களோ எனக்கு தெரியாது, நாம என்ன செய்வோமோன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க பாடினாங்க. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டது, கதவுகள் திறக்கப்பட்டது. ஐயா ஐயா உன் வாழ்க்கையில இந்த வருஷத்துல உனக்கு இருக்கிற ஒரே ஒரு கதவு மூடப்படுதுன்னு சொல்லி சொன்னா, ஐயா நீ துதி, ஐயா நீ துதி, உனக்கு ஏழு கதவுகளை ஆண்டவர் திறப்பார் திறப்பார். ஆனா நீ துதி துதிக்காம இருந்து சரி சங்கீதக்கான ஒரு ஒரு மனுஷன் தன்னுடைய கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்ட முடியுமா? உன் வாழ்க்கையில ஒரு முழம் கூட்ட முடியுமா? உன் வாழ்க்கையில ஒரு ஒரு காரியம் அசைக்க முடியுமா? யா நீ கவலைப்படுகிறதுனால மிஞ்சினா வருத்தத்தை தான் உனக்கு வருஷித்துக் கொள்வார். அதனால இந்த கர்த்தருடைய ஆண்டிலே ஆவியானுடைய ஆண்டிலே நான் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? சபையண்டு வருகிற பொழுது தேவனுடைய சமூகம் என்று வருகிற பொழுது ஐயா நீ துதி, நீ துதி. பக்கத்தில் ஒருத்தன் செத்து விழுந்தாலும் துதியா? எப்பொழுது நாம் துதிக்கிறதை நிறுத்துகிறோமோ அப்பொழுது நீ பரதாபத்துக்குரியவனாய் மாறிவிடுவார். ஆகையினாலும் துதி. எப்பொழுது மோசேயுடைய கரங்கள் உயர்த்தப்பட்ட வண்ணமாய் நின்றதோ அதுவரைக்கும் தான் ஜெயம். எப்பொழுது கைகள் நிறுத்தப்பட்டு வாய்கள் மூடப்பட்டு கண்கள் திறக்கப்பட்டு, அநேகருக்கு கண்கள் திறக்கணும்னு சொல்லி ஆசை. ஐயா உனக்கு நான் சொல்றேன், ஆராதிக்கிற பொழுது உன் கண்களை மூடு. மூடித்தான் ஆராதனையாண்டு கேட்காது. ஏண்ட உன்னை தெரிந்தபடி நான் சொல்றேன், மூடு. துதி துதி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, துதி. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கணும், அதான் சீல். தேவ ஆவியானவர் இறங்கணும், அதான் சீல். கவனித்துக்கு தேவ வார்த்தை பயத்தோடு கேளுயா. நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? கவனித்து கேள். அதே போல இல்ல, துதி துதி துதி. நான் வருகிற பொழுது யோசிச்ச ஆண்டவரே, போன வருஷம் நான் பேசின வார்த்தைகள்ல எவ்வளவு உமக்கு பிரயோசனமாயிருந்தது, அல்லாவிட்டால் பிரயோசனமான அளவுக்கு எவ்வளவு நான் பேசினேன் என்று சொல்லி நான் யோசித்தேன். அந்த மாதிரி இந்த வருஷத்துல நான் செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்படி இந்த வருஷத்துல ஆயிரக்கூடாது. ஒவ்வொரு வருஷங்களும் போகிறது, வாழ்க்கையிலே வளர்ச்சிகள் இருக்கணும் பாருங்க. போன வருஷத்து மாதிரி இந்த வருஷம் இருந்திருக்கூடாது. யோசித்துக் கொண்டு வந்தேன், அப்படிமான அளவுக்கு இந்த வருஷத்துல வாயே தரக்கூடாதுப்பா, பேசவே கூடாது. துதி. தேவ ஆவியானவர் இறங்குவாராக, தேவ ஆவியானவர் இறங்குவாராக. அதை வாசித்தீங்களா? அப்போஸ்தலர் 16:25-26 சீக்கிரம் அந்த வசனத்தை எடுத்துப்பட டக்குனு வாசிச்சிருங்க, சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25-26.
நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது.
அப்போஸ்தலர் 3:25 அஸ்திவாரம் அசைந்தது. இங்கேயும் பார்த்தா அஸ்திவாரம் அசையுது. வந்தா கதவெல்லாம் திறக்குது. அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவங்க துதித்தது நடுராத்திரியில. நடுராத்திரி நாம ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி நல்ல டைம் ஒன்று தேடி ஞாயிற்றுக்கிழமையில 2 மணி ஆக்கி அந்த டைம் எல்லாருக்கும் நல்லது, வந்து செலவு போற எல்லாம் ஆராதீங்க. நடுராத்திரியில நித்திர தூக்கி அடிக்குது. ஆனா பாடுறான் பாட்டு, ஜெயிலுக்குள்ள இருந்து பாடுறான் பாட்டு. தேவாவியானவர் வந்தார், விடுதலையாக்கி நடத்தி சென்றார். ஏசாயா 40:31,
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள்.
புதுபரிசு தந்தைக்கு நான் பேசியிருந்தாலும் இது என்னுடைய மனதை விட்டு போக மாட்டேன்னு பாருங்க. அதனால நான் திரும்ப பேசினேன், கர்த்தருக்கு காத்திருங்க. இந்த வருஷத்துல தயவு செய்து நான் கேட்கிற ஒரு காரியம், ஆக்களுக்கு காத்திருக்காதீங்க, தேவனுடைய சமூகத்தில காத்திருங்க. நீ பலமடைய வேண்டும், நீ தனிப்பட்ட விதத்தில், நான் தனிப்பட்ட விதத்தில் பலமடையணும் ஐயா. எல்லாருக்கும் பறக்க விருப்பம் பாருங்க, எல்லாருக்கும் உயர பறக்க விருப்பம் பாருங்க, ஆனா காத்திருந்து பலமடைய யாருக்கும் விருப்பம் இல்லை. காத்திருப்பது என்பது சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். காத்திருப்பது என்பது சரியான கஷ்டம் பாருங்க. கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம், ஆனா இந்த ஆண்டவர் சொல்லி போட்டு அவர் இல்லாத மாதிரியே நடந்து கொள்வார். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டு அந்த தண்டபாட்டுக்கு போய் சேர்ந்துட்டு, தண்டபாட்டுக்கு போய் சேர்ந்துட்டு ஆண்டவர் சொல்லுவார், யா காத்திரு, எத்தனை காத்திரு, எத்தனை நாளைக்கு காத்திரு. பெஞ்சனுக்கு போற வயதுலயா நான் எழும்பி பறக்கிறது முடியாத ஆண்டவரே, யோ காத்திரு, எழுந்து பறக்கணும். விருப்பம் தான், எழுந்து பறக்கணும். போன முறை இந்த புறர் வந்திருந்து பிரசங்கிக்க பொழுது என்ன தெரியும், இதுல வந்து அவர் பார்த்துன்னு அந்த காரியம் நிறைய வந்து என்னதுக்கு தெரியுமா, அவர் சொன்னார், ஒரு காலத்துல நம்முடைய பாஸ்டர் எங்களுக்கு பிரசங்கிச்சு எங்களை நடத்தினார், இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருந்து அவருக்கு முன்பாக நிக்கிறேன். அதே மாதிரி தான் நானும் பாருங்க, 14 வயதுல இருந்து நாமளும் தெரிகிறோம். ஏறத்தாழ 14 வயதுல இருந்து போறவர்களோடு சேர்ந்து போகிறது, வர்றவர்களோடு சேர்ந்து வருகிறது, போர்வர்களோடு சேர்ந்து போகிறது, வர்களோடு சேர்ந்து வருகிறது. எங்க பெரியம்மா ஒரு காரியம் சொன்ன என்ன தெரியுமா, டேய் என்னது, இந்த பாஸ்டருக்கு பின்னுக்கு நில்லண்டா. நான் அவருக்கு அவனு சொல்லல பாருங்க, நடந்ததை சொல்றேன். அந்த பாஸ்டருக்கு 14 வயசு, அந்த பாஸ்டருக்கு பின்னுக்கு நில்லண்டா. ஏன், அவர் மேல வருகிற அபிஷேகம் உண்மையிலையும் வருமண்டா. சில காரியங்கள் மறக்க முடியாதவைகள், சில காரியங்கள் சொல்லுகிற பொழுது அது மறக்க முடியாது. 14 வயதுல சொன்னது நம்முடைய இருதய விட்டு போறதுக்கு மறக்க முடியாது. பாருங்க, நாங்களும் தெரியறோம் பாருங்க, தெரியுங்க. காத்திருப்பது என்பது எங்களுக்கும் 14 வயதுல, 15 வயதுல, 16 வயதுல, 18 வயசுல, 20 வயசுல அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி செய்யணும், எல்லா விருப்பமும் இருந்தது. அதுக்கென்று ஒரு காலமும் அதுக்கொண்டு நேரமும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவரைக்கும் காத்திரு, தேவ பலனை அடைகிற ஒரு நாள் வரும், காத்திரு. அப்பொழுது எழும்பி பரப்பா, யோ நீ காத்திருந்து தேவ பலத்தை பெறுகிற பொழுது நானும் அதை தடுக்க முடியாது, நீ இருக்கிற எவரும் அதை தடுக்க முடியாது, விஜயமல்ல இருக்கிற யார் தான் வந்தாலும் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா, நீயும் நானும் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய ஆவியால நிரப்பப்பட்டு பலனடைந்து சத்துரு வெள்ளம் போல் வருகிறது கண்டு கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார், சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடுவார்கள். அநேகர் வந்து ஓடுவதற்கு முந்திக் கொள்வது, உங்களுக்கு தெரியுமா ஓட்டப்பத்தில் ஒரு டட்டி கொண்டிருக்குது இல்லையா, ஓட தொடங்கினா மெதுவாக ஓட தொடங்கும், அவன் தான் கடைசி வரைக்கும் ஓடுவான். அந்த முன்னுக்கு கிரண்டு ஓடுவார்கள், அரை வழியில இப்படி நிப்பார்கள், பள்ளிக்கூடத்தில் ஓடினாக்களுக்கு நல்லா தெரியும், பார்த்து கொண்டு நிப்பார்கள் இல்லையா. அடுத்தவன் வருவான், அவன் மெது மெதுவா மெது மெதுவா மெது மெதுவா மெது மெதுவா ஓடுவான். காற்று காற்று, தேவன் உன்னை நடத்தி செல்வான், தேவனனை நிரப்புவார், தேவனனை பலப்படுத்துவார். இந்த வருஷம் நீ நினைக்கிற மாதிரி நடக்காத படிக்கு அதற்கு மேலாக தேவனனை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்க, பலனடைங்க, தேவ ஆவியினாலே நிரப்பப்படுங்க. போன வருஷத்துல நிரப்பப்பட்டது போல இந்த வருஷத்துல நிரப்பப்படணும் சொல்லி தயவு செய்து கேட்காதே, அதை விட மேலாக அடுத்த அனுபவத்துக்குள்ள வாங்க, கர்த்தருடைய ஆவியானவருடைய அடுத்த அனுபவத்துக்குள்ள வாங்க. போதகர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, எல்லாரும் கடக்கலையில இருந்து சிப்பியில பொறுக்கின காலம் போதும், உள்ளுக்கு போய் முத்துக்களை பொறுக்குங்கள் என்று சொல்லு. போன வருஷம் நீ பொறுக்கினதெல்லாம் காணும் ஐயா, இந்த வருஷத்துல பொறுக்கு, ஆனா முத்துக்களை பொறுக்கு. ஏசாயா 44:3 வாசிங்க, ஏசாயா 44:3 சீக்கிரம் வாசிங்க.
தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்.
திருப்பி வாசிங்க,
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் நாவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்.
அதனால்
அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களில் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள்.
அவர்கள் அலறி செடிகளைப் போல வளருவார்கள். யார் தெரியுமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஐயா, இந்த வருஷத்திலே தேவ ஆவியானவர்கள் ஒரு பசியுள்ளவர்களாக இருங்க, ஒரு தாகம் உள்ளவர்களாக இருங்க. நமக்கு கடந்த வருஷத்தில் 1000 விருப்பம் இருந்தது, 1000 நோக்கங்கள் இருந்தது. ஆனா இந்த வருஷத்திலே தேவ ஆவியானவர் அவரை குறித்த ஒரு தாகம் உள்ளவர்களாக இருங்க. தேவ ஆவியானவர் என் தாகத்தை தீர்க்க வேண்டும். தாகம் உள்ளவன் மேல என்ன செய்வாராம்? அவர் தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலத்தின் மேல்
ஆறுகளையும் ஊற்றுவேன்.
ஐயா, இந்த வருஷத்துல நீ தாகம் உள்ளவனாக இரு. என்னதான் வறண்டு போனாலும், என்னதான் வறண்டு போனாலும், அந்த தொடர்ந்து வாசிங்க,
தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல்
ஆறுகளையும் ஊற்றுவேன்.
உன் சந்ததியின் மேல் நாவியையும்
ஆவியையும்
உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்.
நீ தாகம் உள்ளவனாக இரு. உன் சந்ததி மேல தேவன் ஆவியாய் ஊற்றுவான். நீ தேவனுடைய சமூகத்தில் விழுந்துகிட, நீ தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர இந்த வருஷத்துல நிரப்பும். ஐயா, இந்த வருஷத்துல ஒவ்வொருவரையும் பார்க்கிற பொழுது தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறான். இவன் தேவ ஆவியானோடு நல்ல ஒரு தொடர்புள்ள ஒரு மனுஷன். இவன் முகம் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு நீங்கள் எல்லாரும் தேவ ஆவியானவரோடு ஒரு பசியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லதே என்னுடைய விருப்பமாக. கடந்த வருஷத்துல நீங்க என்ன செய்தீங்களோ எனக்கு தெரியும். ஆனா இந்த வருஷத்துல தேவ ஆவியானவரோடு உங்களுக்கு அளவில்லாத ஒரு தொடர்பு இருக்கு. இன்றைக்கு அநேகருக்கு தொடர்பு இருக்க கூடாத அளவுக்கு அநேகரோட தொடர்பு இருக்குது. ஆனால் தேவ ஆவியானவரோடையோ, ஜோவான் 7:37 வாசிங்க.
பண்டிகையின் கடைசி நாட்களாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தாலே என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும்
என்றார்.
தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை.
அருளப்படவில்லை. ஆனா அருளப்பட வேண்டும் என்றிருக்கான். அவர் என்ன சொன்னா தெரியுமா? பண்டிகை கடைசி நாள்ல, பிரதான நாள்ல இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தார் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள். எதை குறித்து பேசினாரா? கர்த்தருடைய ஆவியான வரப்போகிற அவரை குறித்து பேசினார். அதனால தாகமாயிருங்கப்பா. மாம்சத்துக்குரிய தாகத்தை நாங்க விட்டு வைக்கிறதே இல்லை. எப்பெல்லாம் உடாக்குதோ குடிச்சிருவோம், எப்பெல்லாம் உடாக்குதோ நாம குடிச்சு தீர்த்திருவோம். ஆனா தேவ ஆவியானவர் என்கிற ஒரு தாகம், பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு தாகம், அதை குறித்த ஒரு பசி, ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவையான ஒரு தாகம், அந்த தாகத்தில் நீங்க நீந்துங்க. இந்த வருஷத்துல தேவன் நிரப்புவார் என்று நான் சொல்லி இருக்கிறார். நீ தாகமா இருந்தா நான் உன்னை நிரப்புவன் ஐயா. அவர் சொன்னவர் சொல்வா மாறவே மாட்டார். ஏன் தெரியுமா? நான் என்ன மனுஷனா? மனுஷன் அடிக்கடி மாறுவான். மனுஷன் அடிக்கடி சொல்லிட்டு சொல்லலேண்டுவான். ஆனா நான் யாரு? நான் தேவன். நான் வாக்கு மாறாதவர். நான் வாக்கு மாறாதவர் ஐயா. ஆகினால் நான் மனுஷன் அல்ல என்று சொல்லி சொன்னார் இல்லையா? ஆகினால் என்ன சொன்னார் ஆண்டவர்? தாகமாக இருக்கிறவன நான் தீர்ப்பையா, அவருடைய தாகத்தை நான் தீர்ப்பேன். எதை குறித்து பேசினார்? வரப்போகிற கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து பேசினாரா? இந்த வருஷம் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆண்டையா, இந்த வருஷத்திலே தாகம் உள்ளவர்களாக இருங்க, பசியுள்ளவர்களாக இருங்க. தேவ ஆவியானவர் நிரப்பட்டுக்க, சபையை நிரப்பட்டுக்கும், உன்னை தனிப்பட்ட விதத்திலே நிரப்பட்டுக்கும். இருக்கிற இடத்தை விட்டு தேவன் எங்கேயாவது கொண்டு போகட்டுக்கும். அதற்காக வேண்டி சொல்லு ஆண்டவரே, என்னை நிரப்பும், நான் தாகமாயிருக்கிறேன் ஐயா. மத்தேயு 3:15-16 வாசிங்கள். சீக்கிரமாக வாசிங்க.
இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றது எனக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார்.
அடுத்த வாசிங்க.
அப்பொழுது அவர் இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார்.
தேவ ஆவியானவர் எப்ப வந்தார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின. இப்பெல்லாம் நீங்க என்ன சொல்லுங்க? நாங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டுமே, தேவாவியானவர் நிரப்புவார் தானே என்று சொல்லி சொல்லலாம். ஆனா முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவர், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் நிறைவேற்றுகிற பொழுது தேவனுடைய ஆவியானவர் நம் மீது இறங்குவார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும்,
இப்படி எல்லா நீதியையும்
நிறைவேற்றுவது,
இப்படி எல்லா வார்த்தைகளையும், இப்படி எல்லா தேவ வார்த்தைகளை நாம் நிறைவேற்றுகிற பொழுது தேவ ஆவியானவர் இறங்குவார் ஐயா, இறங்குவார் ஐயா. ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானத்தை எடுத்து வந்த பொழுது வானம் திறக்கப்பட்டது. பிதா சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன். இந்த வருஷத்துல ஆண்டவரை உன்னை பார்த்து அதிரணும் பாருங்க. பிசாசு ஓடன், ஆனா உன்னை பார்த்து ஆண்டவர் அதிரணும். என்னையா, என்ன பிரச்சனை? வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்க. இந்த சபை இருக்கு பாருங்க, எதற்கு கீழ்ப்படுகிறாங்க? என்னுடைய நீதிக்கு கீழ்ப்படுகிறாங்க ஐயா. அல்லாவிட்டா நீ எதற்கு கீழ்படிய போகிற? என்னத்திற்கு கீழ்படிய போகிற? இன்னைக்கு அநேகர் ஒரு மனுஷன் சொல்லிவிட்டா அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்க. ஒரு மதிப்புக்குரியவன் வந்து சொல்லிட்டா அதற்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்க. அவர்கள் இவர்கள் தெளிவனுச்சு சொல்லிவிட்டா அதற்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்க. ஆனா தேவனுடைய நீதியை நிறைவேற்றி தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, அப்பொழுது 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 தேவனுடைய ஆவியானவர் உன்னையும் என்னையும் நிரப்புவார் என்பதை யாரும் மறுக்கவே மறுக்க முடியாது. ஐஸ்வர்யவான் தேவனிடத்தில் வந்து என்ன தெரியுமா சொன்னார், நான் எல்லாவற்றுக்கும் சிறு வயது முதல் இருந்து செய்துட்டே வார ஆண்டவர், எல்லாவற்றையும் செய்துவார். ஆனா நான் ஐஸ்வர்யத்தை விட்டு கொடுக்கிறியா? வந்த வழியால போய்விட்டான் அவன். அது வரைக்கும் என்ன தெரியுமா நினைத்தான், இடத்துல எல்லாம் ஓகே, நான் செய்யறது எல்லாம் சரியப்பா, பரலோகம் எனக்கு தான். போனா இயேசு இடத்துல ஆண்டர் சொன்ன, இன்னும் ஒன்று இருக்கிறது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறியா? ஒருவேளை நாம் சொல்லலாம், நாங்க எல்லாம் கீழ்ப்படுகிறோம், நாங்க கீழ்ப்படியாத வசனமே கிடையாது. ஐயா இந்த வருஷம் தேவ ஆவியானவருடைய வாழ்க்கையை அலசுவாராக, அலசி 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 பார்ப்பாராக. ஒரு வயது போன ஊழியக்காரன், எனக்கு அவருடைய பேர் தெரியாது, அவர் இரவு நேரத்தில் விளக்கிலை வைத்து பைபிளை தட்டி பார்த்தாரா, ஏதாவது ஒரு வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் சொல்லி. முதிர் வயது அந்த மனுஷன் தட்டி பார்த்தாரா, அந்த முதிர் வயது வரைக்குமே கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படியலையோ என்னவோன்னு சொல்லி தட்டி பார்க்கிற மனுஷன் இருந்தா, நீயும் நானும் எம்மாத்திரம் ஐயா. ஆகையினால நான் சொல்லுகிற வார்த்தை கவனித்துக்கேன், தேவனுடைய வார்த்தைக்கு நீதிக்கு கீழ்ப்படிங்க, அப்பொழுது தேவ ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்புவாராக, அளவில்லாமல் நிரப்புவாராக. இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது பார்க்கிறதுக்கு, ஆனாலும் நான் சீக்கிரமாக முடிச்சு ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு நான் முடிச்சிருந்தேன். எசேக்கியேல் 47 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 47 அதிகாரம் அதை பார்த்து நான் முடிச்சிருந்தேன். எசேக்கியேல் 47 அதிகாரம், அதுல சில ஆசீர்வாதமான சில வார்த்தைகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நான் முடிச்சிருந்தேன். எசேக்கியேல் 47 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து சீக்கிரமாக 12 வசனம் வரைக்கும் வாசிச்சு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் முடிச்சிருந்தேன்.
அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியும் ஆயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திருப்பி நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும்.
ஆரோக்கியமாகும்.
சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டும் பிழைக்கும். அப்பொழுது எங்கேது துவக்கி எனக்காயில் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற
12 வசனத்தை வாசிங்க.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தலுக்கும் மாணவைகள்
இங்க பாத்தீங்கன்னா அந்த நதி. எனக்கு என்ன தெரியும், இந்த வருஷத்துல நீங்க கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு எல்லாம் பாதம் என்று சொல்லி நிக்காதீங்க. ஆண்டவரே, அந்த நதியில நான் மூழ்கணுமப்பா, அதுல நான் நீச்சல் அடிக்கணும், தேவ ஆவியானவருக்குள்ளே நான் மகிழ்ந்து கொண்டாடணும். அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, 12வது வசனத்தை திருப்பி வாசிங்க, நதியோரமாய்
அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும்.
அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நதி, அந்த தேவ ஆவியானவருடைய அருகாமையிலே நாட்டப்பட்ட மரங்கள் எப்படி இருக்கும், புசிக்கத்தக்கனவான கனிகளை கொடுக்கும். தொடர்ந்து வாசிங்க,
அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை,
அவங்க இலை ஒன்று முதிர்ந்து போகாது பாருங்க,
அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை,
அந்த கனிகள் கெட்டு போகாது. உனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய கனிகள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமா, இருந்தா அந்த ஜீவ நதியின் ஓரத்திலே நாட்டப்பட்டவனாக இந்த வருஷத்திலே இரு. அடிக்கடி கனிகள் கெட்டு போகிறது தெரியுமா, அடிக்கடி கனிகள் கெட்டு போகிறது. வாசிங்க தொடர்ந்து,
அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால்
அவர்களுக்கு பாயிர, ஐயா உனக்கும் எனக்கும் பாயிரந்த நதி எங்க இருந்து வருகிறது,
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால்,
பரிசுத்த ஸ்தலத்தில இருந்து புறப்பட்டு வருகிற அந்த நதி. அதனால உன் கனிகள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த ஓரத்திலே நாட்டப்பட்டவனாக இரு. வாசி,
மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்துக் கொண்டே
மாதந்தோறும், ஐயா இருக்கிற கனி கெட்டு போகாது, மாதந்தோறும் நீ புதுது புதுதாக கனிகளை கொடுப்பாய். இந்த மனுஷன் இப்படியா, இந்த மனுஷன் இப்படியா, இந்த மனுஷன் இப்படியா ஐயா, ஹோ அருமையான மனுஷன், ஹோ நல்ல மனுஷன் இல்லையா, இந்த மனுஷன் நல்ல மனுஷன் இல்லையா, ஏன் மாதந்தோறும் புதுது புதிதாக, புதிது புதிதாக, புதிது புதிதாக, புதிது புதிதாக, ஏன் தெரியுமா, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகிற அந்த நதிதான் என் அருகாமையிலே ஓடுகிறது, எனக்குள்ளே ஓடுகிறது, என் சபைக்குள்ளே ஓடுகிறது. அதனால என்ன தெரியுமா, உன் கனிகள் பழுதாய் போகாதையா, உன் கனிகள் பழுதாய் போகா. ஆகையினால தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா இந்த போனிகளே. ஹாலலுயா 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 ஹாலலுயா.